ரோமர் 3:23-31. ரோமர் 3:23-31. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறோருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், பிரஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே என்பது. பவுல் இவ்விதமாக இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிற வேளையில் இந்த ரோம நிருபம் முழுவதுமாக சுவிசேஷத்தையே மையமாக கொண்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அவர் 1வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த 1வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். பவுல் இந்த இடத்துல தன்னுடைய பணியை குறித்து சொல்லும்படியான இந்த வேளை, அதாவது தான் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை குறித்து அற்ப சொற்பமாக சொல்லுகிறார் என்று நாம் என்ன முடியாதுங்க. ஏன்னு கேட்டா, உலகத்திலே மிக கடினமான ஒரு பணிக்காக தான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு தான் பவுல் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். இவ்விதமாக பவுல் ஒரு இயற்கை மனிதனுடைய தன்மைகளை குறித்து அந்த 1வது அதிகாரத்தில் அவனுடைய பாவத்தன்மையும் அவன் பாவத்திற்கு அடிமைப்பட்டு போன ஒரு மனிதன் என்பதை குறித்தும் அவனுடைய பல பாவங்களுடைய காரியங்களை குறித்தும் தெளிவாய் பேசுகிறார். அவன் அங்கே 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தெரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஒரு இருண்டு போன மனிதன்தான் இந்த முற்றிலுமாக ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதன் என்பதை குறித்து பேசுகிறார். யூதர்கள் தங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்ற விசேஷித்த மக்கள், ஆகவே அவர்கள் இரட்சிப்புக்கு பாத்திரவான்களாகவும் அவர்கள் இரட்சிப்புக்கு உரியவர்கள் என்பதாகவும் எண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே 2வது அதிகாரத்தில் பவுல் இந்த யூதர்களும் கூட நியாயப்பிரமாணத்தினால் இரட்சிக்கப்படுவது என்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக ஒரு பிரஜாதியானும் சரி, ஒரு யூதனும் சரி, எல்லாருமாக பாவிகள் என்பதை குறித்து 3வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆகவேதான் 10வது வசனத்தில் 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவ உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். ஆவிக்குரிய நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பவுல் கடைசியா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தில் நீதிமான் என்பவன் இல்லை, தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ளவன் என்பவன் இல்லை, அவன் தேவனை தேடுகிறவனும் இல்லை. எல்லாருமே வழிதப்பி போய்விட்டார்கள். இவ்விதமாக அவர் சொல்லிவிட்டு அந்த 23வது வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார். All have sinned and come short of the glory. அதாவது எல்லாருமாக இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவிகளும், எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களும், எல்லாருமாக தேவன் அவர்களை படைத்ததனுடைய அந்த மகிமை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிர்பந்தமான மனுஷன். ஆகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தேவனை தேடும்படியான ஒரு உணர்வையோ அல்லது எண்ணத்தையோ வாஞ்சியோ கொண்டவன் அல்ல. இவ்விதமான சூழ்நிலையில் தேவன் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பதை குறித்து பார்க்கும்படியான அடுத்த பகுதியில் தான் இரட்சிப்பின் வழியை அவர் காண்பிக்கிறார். இந்த 24வது வசனத்தில் இலவசமாய், இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். ஆகவே மனிதன் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய கிரியையின் மூலமாக இரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. அவனுடைய எந்த ஒரு நற்கிரியினாலோ அல்லது அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மை பாராட்டுதலினாலோ அவன் இரட்சிப்பை பெற முடியாது. ஆகவே தேவனாக இலவசமாய், தேவனாகவே இதை இலவசமாய் கொடுக்கும்படியான, ஆகவே இந்த இரட்சிப்பு என்பது இலவசமானது, அப்சல்யூட்லி ஃப்ரீ, 100% ஃப்ரீ. இரட்சிப்பு என்பது 100% முழுவதுமே இலவசமானது. அதுல எந்த விதமான தொடுப்பு இல்ல. 1% மனுஷன் செய்யிட்டுப்பா, 1% வந்து இவனுடைய காரியத்தினால இல்ல. ஆண்டவர் எல்லாரையும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் பாவிகளாய் நிர்பந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பரிதாப நிலையில் இலவசமாய் தேவன் இந்த இரட்சிப்பை கொடுக்கும்படியாக முன்வந்தார். ஆகவேதான் இங்க இலவசமாய், அப்சல்யூட்லி ஃப்ரீ, 100% இது முற்றிலுமாக இலவசமானது. அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அதாவது தகுதியில்லாத மனிதனுக்கு அவர் இரக்கப்பட்டு தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து அவன் பேரில் பரிதாபப்பட்டு அவனுக்காக சம்பாதித்து வைத்த இந்த ரட்சிப்பு, இது இலவசமானது. அவனை பார்த்து தேவன் பரிதாபமாக அவனுக்கு இரக்கம் செய்யும்படியான இந்த மகத்துவமான ஒரு திட்டத்தை அவர் தீட்டினார். இந்த திட்டத்தில் அவர் தம்முடைய சொந்த குமாரன் மூலமாக மீட்பை, விடுதலையை அங்கே கொடுத்து நீதிமான்களாக்கும்படியான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா மனிதன் இலவசமா நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிருபையை சார்ந்து கொள்ளக்கூடிய அளவில் நான் மோசமானவன் அல்ல. கிருபை என்று சொன்னால் தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் அருகும்படியான ஈவு. ஆனா மனுஷன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன் அல்ல, ஏன்னா நீங்க 100% நான் ஒரு பாவி, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில நான் முழுக்க முழுக்க ஒன்றுமில்லை என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலவசமா கொடுக்கிறீரா, ரைட்டு, நான் வாங்கிக் கொள்ள விரும்ப. ஆனா அடுத்த பகுதி, நீ கிருபையினால இந்த இலவசமாய் கொடுக்கிறேன்னு சொல்றீரே, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏன் இலவசமாக தகுதியற்ற அவனுக்கு கிருபையின் அடிப்படையில கொடுக்கிற இந்த மீட்பை மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்? அவனுடைய வாழ்க்கையில இவ்விதமான மீட்பை அவன் தாமே விரும்புவதில்லை, ஏற்றுக்கொள்ள. ஏன்? அது அவனுடைய பெருமையை, அவன் தான் என்கிற அந்த அகம்பாவத்தை, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய திட்டம், என்னுடைய வழி, இதையெல்லாம் அங்க உடைக்கிறதுனால அவன் சொல்றான், ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம், கிருபையினால் சொன்ன எனக்கு வேண்டாம் அது. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் பல மதங்களை பார்க்கிறோம், இந்து மதத்தில் பார்க்கிறவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு விக்கிரகத்தை செய்து அவனே செய்து அதை கடவுள் என்று சொல்றான். அவனுடைய கிரியைகளினால அவன் ரட்சிப்பை சம்பாதிக்கும்படியான வழிமுறை ஏற்றுக்கொள்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஐந்து ஐந்து முறை தொழுவதன் மூலமாக அல்லது பலவிதமான இந்த இஸ்லாம் மதத்தினுடைய காரியங்களை பின்பற்றுவதன் மூலமாக அவன் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வழியாக அவன் ஏற்படுத்தி இருக்கிற மதம். இந்த உலகத்தில் எல்லா மதமுமே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஐ எம் சம்திங் அப்படின்னு சொல்றதை காட்டும்படியான விதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கிருபையின் அடிப்படையிலான ரட்சிப்பை மனிதன் ஏற்றுக்கொள்ள விரும்பிய அது அவனுடைய உள்ளான பெருமையை தாக்குகிறது. அவனுடைய வாழ்க்கையில நான் ஒரு பாவின்னு சொல்றதை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. ஒருவேளை வாய் அளவுல பாவின்னு சொன்னாலும் அவனுடைய இருதயத்தில் அவன் ஒரு பாவிங்கிற உணர்வோடு அவன் அதை அறிக்கை செய்வதில்லை. ஆகவே சீர்திருத்த சபையிலும் கூட என்னன்னா, கிருபையின் சத்தியத்தை கேட்கிறவளாய் காணப்படுவார்கள், ஆனாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு விதமான கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அவர்கள் யார்? அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் முழுக்க ஒரு பாவி இல்லை, ஆனா கூட நான் உம்முடைய வழியை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிற விதத்தில் அவர்கள் பின்பற்றுவார்கள், ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பாங்க, அவங்க வாழ்க்கையில கிறிஸ்தவத்துக்குரிய எல்லா காரியங்களும் காணப்படும். ஆனால் அவர்களுடைய பெருமை முழுக்க உடைபடாத விதத்தில் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையை தாங்களாகவே தெரிந்து கொள்வார்கள். என்னதான் போதித்தாலும் அவன் கேட்டாலும் கூட அவனுக்குள் அது போறதில்லை, அந்த சத்தியத்தை அங்கு அவனுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அந்த இடத்துல. ஆகவேதான் இந்த இடத்துல சொன்னார் அவர், என்ன சொல்றார் பாருங்க, அங்கே இந்த சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனது மாத்திரமல்ல, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். இங்க என்னன்னா, மனுஷன் அவனுடைய நீதியைத்தான் நான் காட்டணும்னு விரும்புறான். ஆண்டவரே உம்முடைய நீதியையும் காட்டு, என்னுடைய நீதியும் அதுல கொஞ்சம் சேர்த்திக்க ஆண்டவரே, என்னுடைய நீதியும் நான் பாருங்க ஆண்டவருக்குள்ளாக நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், அதுல என்னுடைய நீதியும் கொஞ்சம் இருக்கிறது ஆண்டவரே. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அவருடைய நீதியை காண்பிக்கும்படியாக நீ முற்றிலும் ஜீரோ ஆயிடுற. அங்கதான் பிரச்சனை மனுஷனுக்கு. சீர்திருத்த சத்தியத்தை கேட்கிறவங்களுடைய பிரச்சனையா அதுதான், கேட்காத அநேக சபைகளிலும் அந்த பிரச்சனை. தாம் நீதியுள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். பாத்தீங்களா, மனுஷன் எப்பவுமே ஆண்டவரோடு அவன் போராடிட்டே இருக்கிறான். என்னன்னா, அவனுடைய நீதியை காண்பிக்க அவன் பிரயாசப்படுறான். ஆண்டவரே நீர் உம்முடைய நீதியை காண்பியும், ஆனா என்னுடைய நீதியும் பாத்துக்க. காஸ்பல் அங்கதான் அடிக்குதுங்க மனுஷனை, காஸ்பல் அங்கதான் மனுஷனுடைய இருதயத்தை அடிக்கிறது, சுவிசேஷம் மனிதனை தரைமட்டமாக்குகிறது. கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. ஆகவே ரியல் காஸ்பல்ல மனுஷனுடைய மேன்மை பாராட்டல் முழுக்க முழுக்க நீக்கப்பட்டுருச்சு. தட் இஸ் த காஸ்பல், இதுதான் சுவிசேஷம். ஆனா இன்றைக்கு 99.9 கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்றதே இல்லை. சீர்திருத்த சபையில இருந்தாலும் சரி, சீர்திருத்த சபையில இல்லாத இருந்தாலும் சரி, அவனுடைய எண்ணெல்லாம் அவனாகவே அவன் உருவாக்கிக் கொள்கிற ஒரு கிறிஸ்தவத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில ஆண்டவரே நீர் எனக்கு உம்முடைய நீதியை தாரும், நான் விரும்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா என் நீதியையும் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க ஆண்டவரே, என்னுடைய நீதியும் அந்த இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆனா வேதம் மேன்மை பாராட்டல் எங்கே, அது நீக்கப்பட்டுருச்சு. ஒருவனும் என்னுடைய சுய கிரியினால அல்லப்பா, ஆகவேதான் மேன்மை பாராட்டல் அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலேயே, கிரியை கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா, இல்ல ஆண்டவரை சார்ந்து கொள்கிற அந்த விசுவாச பிரமாணம் கிரியை பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு. நீ அப்சல்யூட்லி ஜீரோ, முழுக்க முழுக்க நீ ஒரு பாவி. தேவனுடைய நீதியின் நாட்கள் உடைய வாழ்க்கையில தரித்து வாழுகிற வாழ்க்கை முறையத்தான் சுவிசேஷம் போதிக்குது. எபேசியர் 2 அதிகாரத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோங்க. காஸ்பல் எப்பவுமே மனுஷனை தரையோட தரையா தட்டிடுறது. எபேசியர் 2 அதிகாரத்திலும் இந்த இடத்துல சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உன்னுடைய பங்களிப்பே இல்லப்பா, இதுல உன்னுடைய காரியம் எதுவுமே இல்லை, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஒருவருமே பெருமை பாராட்டும்படியாக இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆகவேதான் காஸ்பல் வந்து சொல்றதும் கஷ்டம், அது மனுஷன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டானுங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. மனிதன் வந்து காஸ்பல் அவன் விரும்புறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சீர்திருத்த சபையில கூட நீங்க இந்த கிருபையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அதன் அடிப்படையில் வாழுகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்லவே முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஆண்டவரை பின்பற்றேன், நான் ஜெபிக்கிறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காரியத்தை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில இந்த கிருபைக்கும் கிரியைக்கும் சம்பந்தமே இல்லை. நீ எப்பவுமே உன்னை பத்தி ஏதாவது ஒரு மேன்மையா நினைக்கிறதுனால உன் ஆண்டவர் டச் பண்ணவே மாட்டேங்கிறார். நீ அல்லது நீ ஆண்டவரால தொடப்படாமலே போய்விட்ட ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் காஸ்பல் வந்து த மோஸ்ட் டஃபஸ்ட் வந்து காஸ்பல் தான். ஆனா பவுல் சொல்றார், இதற்காகவே நான் பிரிக்கப்பட்டேன். நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த உலகத்துல மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், சர்ச்சஸ்லயும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் கேட்டா அவனுடைய பெருமை அடிபடுது. நான் ஒரு பாவின்னு உள்ளான உணர்வோடு, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒண்ணுமில்லன்னு சொல்றதுங்கிறது அவனுக்கு. ஆகவேதான் வேதம் சொல்றது, இயற்கை மனுஷனுக்கு அது முற்றிலும் முடியாதது. தேவ ஆவியானவர் மாத்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொட்டு அந்த இருதயத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினாலன்றி ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஜென்ம சுபாவ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஜென்ம சுபாவ கிறிஸ்தவர்கள் தான் எனக்கு 99.9, அதுக்கும் சுவிசேஷத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சத்தியத்தை கேட்பாங்க, ஆனாலும் கூட ஜென்ம சுபாவ கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க. ஆவியானவருக்கு அங்க இடம் இருக்காது. பவுல் இந்த இடத்துல ஆகவேதான் மேன்மை வாராற்றல் நீக்கப்பட்டதே, அதுல ஒண்ணுமே இல்ல, கம்ப்ளீட்டா உனக்கு வந்து அதுக்கு இது இல்ல. பவுல் 1 கொரிந்தியர்ல்தான் அங்க சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இது வந்து உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக ஏற்றுக்கொள்வது என்பது முடியாத காரியமாய் காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக அந்த ஆவிக்குரிய காரியத்தையும் ஞானத்துக்குரிய காரியத்தையும் ஒண்ணுமே சேர்த்த முடியாது. இந்த இடத்துல அவர் சொல்லும்படியான வேளையில நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், ஆகவேதான் இந்த கொரிந்துக்கு எழுதும் பொழுது அவர் இவ்விதமாக எழுதுகிறார், இந்த ஆவிக்குரிய மனுஷன் வந்து பழைய ஆளுதான், ஆனா புதுசா அவன் சட்டையை தான் போட்டிருக்கான், உள்ள அதே ஆளுதான். புதுசா அவன் ஒரு கிறிஸ்தவன்ற ஒரு சட்டையை போட்டிருக்கிறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை, உள்ள அதே தான், சேம், வேற ஒன்னும். ஆனா வேதம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆகவேதான் வேதம் சொல்லுது இவன் புது சிருஷ்டி இல்ல, புதுசா சட்டை தான் போட்டிருக்கான், ஆனா அவன் புது சிருஷ்டி இல்ல. ஆகவே தேவனுடைய காரியங்கள் அவனுக்கு ஏற்புடையதாக இருக்க முடியாது. இங்கே பவுல் அதான் சொல்றாரு, இது வந்து அங்கே பாருங்க, இரண்டாவது அதிகாரம் 2 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, இங்க 2 கேட்டகரியா பிரிச்சார். ஒரு ஆளு ரட்சிக்கப்படுகிறவன், இன்னொன்னு கெட்டு போகிறவன். இந்த ரட்சிக்கப்படுவனுக்கு அவர்கள் அங்கே ரட்சிப்புக்கு ஏதுவான, ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருப்பார். இந்த சத்தியம் அவனுக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். தன்னை ஒரு பாவிங்கிறது, ஐயோ ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்யற, எனக்குள்ள பாவம்ங்கிற தன்மை என்னை ஆட்டி படைக்கிறதே, நான் எவ்வளவு அகோரமான ஒரு பாவிங்கிறது அவன் உள்ளான உணர்ந்த அடிப்படையில வாழுவான். இங்க பாருங்க, 2 விதமான செயல்பாடை குறித்து பார்க்கிறோம். 2 அதிகாரம் 15-16 ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்போர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரணவாசனையாகவும், த காஸ்பல் எப்படின்னா அவனுக்கு சுவையாக இருக்காது, அவனுக்கு வந்து இது வந்து வறுவறுப்பான வாசனையா இருக்கும், அவனுக்கு பிடிக்காது. இது நீ ஒரு பாவின்னு சொன்னா அவன் அதை ஏற்றுக்கொள்ள அவனால முடியாது, அவனுக்கு அது மரண வாசனை, கெட்ட வாசனையா இருக்கும். ஏன்னா இவன் ஆண்டவருடைய நீதியோடு கூட தன்னுடைய நீதியும் இணைத்துக் கொள்ள முடியாத அவன் எப்பொழுதும் பிரயாசப்படுகிறவன். ஆனா ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ள எப்படி இருக்கும், 16வது வசனத்தில் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அதாவது லைஃப் கிவிங் சேவர். அதை கேட்ட உடனே அவனுக்கு, ஐயோ ஆண்டவரே இதுதான் எனக்கு தேவை, இதுதான் சுவிசேஷம். அதனால இந்த உலகத்துல த மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் என்னன்னா பிரீச்சிங் த காஸ்பல் தான், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஏன்னு கேட்டா அவனுக்கு வந்து ஒன்னா அது மரண வாசனையா இருக்கும் அல்லது ஜீவ வாசனையா இருக்கும். கிறிஸ்தவனுக்கு தான் சொல்றேன், கிறிஸ்தவனுக்கு அவன் என்ன பண்ணுவான், அவன் தன்னுடைய நீதியையும் சேர்த்து நிலைநாட்ட பிரயாசப்படுறதுனால அவனுக்கு சட்டை தான் மாத்தி இருக்கிறான், கிறிஸ்தவன்ற சட்டையை போட்டுட்டான, ஒளிய உள்ள அதே ஆளுதான். ஆகவே அவனுக்கு இதை கேட்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள அவனால முடியதுல. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. அதாவது அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு ஏற்ற விதத்துல இந்த காஸ்பலை அவனே உருவாக்கி கொண்டு அதன் அடிப்படையில வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆனா பவுல் இதுக்கு எல்லாமே மூட்டை கட்டுகிறார். மனுஷனுக்கு மேன்மை பாராட்டல் கிடையாது, மேன்மை பாராட்டல் எங்கே? ஆகவேதான் காஸ்பல் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது இல்லை. காஸ்பல் அவங்க வாழ்க்கையில அது ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக இருக்கிறது இல்லை. ரொம்ப அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்ற விதமாக உன் கஷ்டத்தை தீப்பாரு, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகும், உன்னுடைய காரியம் எல்லாம் இந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கு மாத்திரம்தான் அவங்க காஸ்பல் தேவை. மற்றபடி அவங்க இருதயத்தை தொட்டு நீ ஒரு பாவி, நீ மாறணும்பா, உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் தான் மாத்த முடியும், நீயாகவே மாற முடியாது, நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ முழுக்க அவனை தாழ்த்தி நீ ஒரு பாவிங்கிற உணர்வோடு அவரிடத்துல எப்போ நீ போ, அது ஒரு தவிர வழி இல்லைன்னு சொன்னா அவனால அது முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் போவான், அவன் ஆண்டு இடத்துல ஜெபிப்பான், மற்ற எல்லாம் கேட்பான், எல்லாம் இது செய்வான், எல்லாம் இருக்கும், ஆனா தான் ஒரு பாவிங்கிறத அங்கே இருக்காரு. இன்றைக்கு கிறிஸ்தவருடைய பிரச்சனையே அதுதாங்க. அவங்க கிறிஸ்தவமானது வேதத்துக்கு ஏற்புடைய கிறிஸ்தவம் அல்ல, வேதத்துக்கு ஏற்புடைய சுவிசேஷம் அல்ல. ஆகவே அவருடைய வாழ்க்கையில உண்மையான மன மாற்றமும் நடைபெறவில்லை, உண்மையான ரட்சிப்பும் நிகழவில்லை, உண்மையாக அவர்கள் தங்களை தாழ்த்தவும் ஆயத்தமாக இருக்கிறதில்லை. அதான் பவுல் இந்த இடத்துல சொல்ற, மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டுருச்சுப்பா, நீ வந்து உன்னுடைய நீதிங்கிறதையே நீ ஒண்ணுமே இல்ல, அப்சல்யூட்லி ஜீரோங்கிறத நீ வந்து தேவனுடைய நியாய பிரமாணத்தை, தேவனுடைய அந்த நீதியை நிலையாகவே பார். தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருங்க, யூதன் என்ன சொல்றான், ஆண்டவரே எனக்கு பாருங்க நாங்கெல்லாம் நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். அவங்கள பார்த்து பவுல் சொல்றாரு 28ல், ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இது என்ன விதமான விசுவாசம்? இந்த விசுவாசம் என்ன சொல்லுது, நான் ஒரு பாவி. எல்லாரும் ஆகவேதான் பவுல் முதல்ல கொண்டு வந்து அங்க அடைக்கிறார். அடைச்சிட்டு தான் இந்த விசுவாசத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னைக்கு ஒரு பாவின்னு தரை மட்டுமா தரைய தாழ்த்தலையோ, அன்னைக்கு வரைக்குமே ரட்சிப்புங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில நடைபெறவில்லை, நடைபெறவே இல்லை. தட்ஸ் தி ட்ரூத். என்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பாவின்னு உணராம நீ வாழ்கிற அன்னைக்கு வரைக்கும் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இருக்கிறது இல்ல. ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். ஆகவே இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் ஆண்டவரை பின்பற்றேன்னு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவான், ஆனா அந்த பழைய ஆளே தான் இருப்பான். அதே சுபாவம், அதே வழிமுறை, அதே காரியம், இதே மாதிரிதான் மெல்ல. பெருசா உன பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியாது அவங்க வாழ்க்கையில, பெரிய அளவுல மாற்றத்தை பார்க்க முடியாது. வெளியான அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, சட்டை தான் மாத்தப்பட்டிருக்கு, உள்ள ஆளு மாறல. இதுதான் சபைகளில் இன்றைக்கு 99.9% சதவீத மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே என்னன்னா, இந்த இடத்துல பவுல் சொல்லும்படியான சுவிசேஷத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவேதான் பவுல் சொன்னார், இது வந்து ரோம அந்த பவுல் காஸ்பல சொல்லும் பொழுதே அதான் சொன்னார், இதற்காகவே நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாகவே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எல்லாருக்கும் கடனாளி. அவர் சொல்றாரு 16வது வசனத்துல சொல்றார், கிறிஸ்துவின் 1 அதிகாரம் 16:16 சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். நான் இதை வெட்கப்படுறதில்லை. ஏன்னா இதை ஏற்றுக்கொள்ளுவார் அதிகமான பேர் இருக்க மாட்டாங்க. உண்மைதான், சுவிசேஷமானது மனிதனுடைய பெருமையை மேட்டுமையை தரைமட்டமாக்குறதுனால இயற்கை மனிதன் அதைக்கு எப்பொழுதுமே எதிராய் போரிடுகிறவன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அதாவது இந்த விசுவாசம் எவ்விதமான விசுவாசம் நினைக்கிறான். விசுவாசம் என்ன, விசுவாசம்னு சொன்னா எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வாரு, நான் பாருங்க இந்த கஷ்டம், எனக்கு இந்த பிரச்சனை தீக்கணும், ஆகவே நான் ஆண்டவரை நம்புறேன். அது விசுவாசம் அல்ல, வேதம் அதை சொல்லல. அது வந்து நீ ஒரு விக்கிரகத்தை நம்புற மாதிரி, அல்லது உன்னுடைய மதத்துல ஏதோ கடவுளை நம்பி ஆண்டவரே நான் நேர்ந்து கொள்றேன், இந்த காரியத்தை எனக்கு எப்படி நிவர்த்தியாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, விசுவாசம் என்கிற அந்த பதத்தை உபயோகப்படுத்துகிற காரியத்தில் விசுவாசம் என்பது வாழ்க்கை முறை என்று சொல்லுது. இஸ் அ வே ஆஃப் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில அதன் அடிப்படையில எல்லாவற்றிலும் நீ வாழுகிற வாழ்க்கை முறையைத்தான் விசுவாசம் என்று வேதம் போதிக்கிறது. நீ இதுக்காக நான் விசுவாசிக்கிறேன், அதுக்காக விசுவாசிக்கிறேன், இந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு விசுவாசிக்கிறேன். இந்த வேதத்துல ஆகவேதான் இந்த விசுவாசம் என்பது வாழ்க்கை முறை, இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீ முற்றிலுமாக தரை மட்டமாகிட்டு, அதான் பவுல் சொல்ற, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் இல்ல, என்ன அவர் என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் யோசனை பண்ணி பாருங்க. அவர் சபையில கூட இந்த நிலைக்குள்ள எத்தனை பேர் போல நீ வந்திருக்கியா, உன்னில் அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார் என்ற குறித்த நிச்சயத்தோடு உன்னால சொல்லக்கூடிய அளவுல உன்னில் காணப்படுகிற அந்த நிலை இருக்கா, உனக்குள்ள அந்த பாவிங்கிற உணர்வோடு கூடிய உண்மையான தாழ்மையின் சிந்தையினால நீ ஆட்கொண்டு வழி நடத்தப்படுகிறையா, அல்லது நீ ஒரு பக்கம் ஆண்டவரையும் விசுவாசிக்கிற, இன்னொரு பக்கம் உனக்கு பெருமைகள் இருக்கிறது, தாழ்மையற்ற வழிமுறை. உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன நினைக்கிறனா, உன்னுடைய காரியங்களை நிலைநாட்ட பார்க்கிற ஒழிய ஆண்டவருடைய காரியத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க நீ விரும்புவதில்லை. ஆனா இது வந்து காஸ்பல் வந்து இங்க எல்லாத்தையும் அடைச்சு போட்டுட்டு ஒன்னே ஒன்னு எது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிமுறை, விசுவாச வழிமுறை. ஆகவேதான் அங்க 29 தேவன் பிரயோதருக்கு மாத்திரமா தேவன், பிரஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், பிரஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. நீதிமானாக்குறவர் நீ, உன்னை நீதிமானாக்கிக் கொள்ள முடியாது. காஸ்பல் எங்க என்ன சொல்லுதுன்னா, உன்னை நீதிமானாக்குகிறவர் தேவன், நீ உன்னை நீதிமானாக்க முடியாது. மனுஷன் என்ன பண்றான், ஆண்டவருடைய நீதியோடு கூட தன்னுடைய நீதியும் நிலைநாட்டி தன்னைத்தானே அவன் நீதிமானாக்கிக் கொள்ளுகிறான். அதாவது நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் விசுவாசி, இப்படி அவன் என்ன பண்றான், தன்னைத்தானே அவன் நீதிமானாக்கிக்கிறான். ஆனா உண்மையான நீதிமானாக்குதல் யாரு? தேவன் தான் பண்ணணும். தேவன் தான் நீதிமானாக்குகிறவர், தேவனுடைய அந்த காரியத்தின் மூலமாக தான். ஆகவேதான் 25 வசனத்துல தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை, நீ இவ்வளவு நாளா செய்தவனுடைய பாவங்களை எல்லாம், அந்த 3:25 நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு. இங்க மனுஷனுடைய நீதி ஒண்ணுமே இல்ல, தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும். அவர் தான் நீதியுள்ளவர், நான் பாவி, ஆனா அவர் நீதியுள்ளவர். ஆகவே இங்க என்ன பாகன், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகும். இப்ப நீ ஒரு பாவி, ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில என்ன காண்பிக்கப்படுதுன்னா, ஆண்டவருடைய நீதி காண்பிக்கப்படுகிறது. அவன் ஆண்டவருடைய நீதியை பிரதிபலிக்கிறவனாய் காணப்படுகிறான். எப்படின்னா, ஆண்டவரே நான் பாவி, நான் ஒரு பாவத்தின் அடிமை, ஆனா ஆண்டவர் தம்முடைய நீதியை நிலைநாட்டும்படியாக அவர் கிருபையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டது நிமித்தமாக அவருடைய நீதியை, அவருடைய நீதி வாழ்க்கை முறையை எனக்கு கொடுத்து என்னை புதிய மனிதனாக்கி இருக்கிறார். இதுதாங்க ரட்சிப்பு. அவங்கதான் பரலோகம் போக முடியும், எல்லாரும் போயிட முடியாது. அது வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, இஸ் எ நியூ கிரியேஷன். அப்ப நீ எங்க போவ? உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியத்தை ஆண்டவர் நடப்பித்திருக்கிறார் சொல்லக்கூடுமா? இல்ல, ஒருவேளை நீயே உனக்குன்ற ஒரு கிறிஸ்தவ ஒரு வழிமுறையை உருவாக்கி கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? ஆகவேதான் அங்க சொல்றாரு, அப்படியானால் விசுவாசத்தினாலே நீதி நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துறோம். எப்படி? நியாயப்பிரமாணம் உன்னை காண்பிக்கிறது, நீ ஒரு பாவி என்றதை காமிக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில பிரமாணங்கள் எல்லாம் ஆண்டு திருடாத, பொய் சொல்லாத, எல்லாத்தினுடைய வாழ் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து பாவத்தினுடைய அனைத்து காரியங்களையும் நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துகிறது. அதன் முன்னால நிற்கும் பொழுது நீ ஒரு பிரமாணத்தை அந்த 10 செய்யலன்னா கூட நீ ஒரு முழுக்க முழுக்க பாவிதான். அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? உன்னை பாவி என்பதை காண்பிக்கிறது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் அழிக்கல, அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் நிலைநாட்டி இருக்கிறார். என்ன கேட்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய மீட்பையும் சம்பாதிக்கும்படியாக அவர் இதுக்கு ஹிரயத்தை செலுத்தினார். கிருபை தான். ஒரு இங்கிலாந்துல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில சிறு பிராயத்துல ஆண்டவர் சத்தியத்தில் அந்த பெற்றோர்கள் வளர்த்தினார்கள். ஆனா திடீர்னு 2 பேரும் இறந்து போயிட்டான். சின்ன பையன் சிறு பிராயத்தில் ஆண்டவரை அதிகமாக நேசித்த ஒரு வாலிபன், இப்ப சின்ன பையன். ஆகவே மற்றவர்கள் வீட்டில் போய் அவன் வளரும் பொழுது இவனுடைய பக்தியை கேலி பண்ணினான். அவன் தொடர்ந்து அங்கே இருக்க முடியவில்லை, வெளியே ஓடினான், சுற்றினான், கடைசியில் நேவியில் போய் சேர்ந்தான், அங்கே போக்ரியா போனான், கடைசியில் அங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கு போனான். ஆப்பிரிக்காவில் போய் அடிமைகளை விற்கும்படியான ஒரு கப்பல் வியாபாரத்தில் போய் சேர்ந்துக்கிட்டான். அங்கே போயிட்டு கப்பலில் அங்கே அந்த நாட்களில் அங்கே பிராண்டி இதெல்லாம் கடத்துவாங்களே, அதை திருடி குடிச்சிட்டு ஒரு சமயத்தில் மேலே அப்படியே கிடக்கிறான். கொஞ்சமாக அந்த கடலில் விழுந்திருப்பான். அப்படி வாழ்ந்த வலிவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுத்தார். அவர் தான் ஜான் நியூட்டன். நாம் வாஸ் பாடினமே, பாவியும் கிருடனுமாய் அழிந்த என்னை ரட்சித்து அளித்த கிருபை மாத்திரல். அவருடைய வாழ்க்கையில் முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு தேவ ஊழியனாக அவர் மாற்றப்பட்டு இந்த பாடலை அவ்வளவு ஆழமா எழுதியிருக்கிறார். இது எல்லாம் உண்மையான நிகழ்வுங்க. நம்ம வாழ்க்கையில் அவிதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்கிறார். பிலிப்பியர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மகா பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தெய்வ குமாரன் இந்த உலகத்தில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். ஒரு பாவியின் மரணத்தை இது கிருபையின் இலவசம்தான், ஆனா மலிவானதல்ல. தெய்வ குமாரனே அவர் இந்த உலகத்தில் வந்து, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இவ்வளவு விலைக்கிரயம் செலுத்தப்பட்ட அந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சும்மா வெறும் சட்டையை போடுறதுக்கான மாற்றத்தை கொடுத்திருக்குமானால் இது மிக மலிவானது. நீ வெறும் கிறிஸ்தவன் ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு நீ வந்து மாற்றப்படாத வாழ்கிற வாழ்க்கைக்குரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியான விதத்தில் இந்த தெய்வ குமாரனுடைய அவர் அடிமை என்று மனுஷ சாயலாய தாழ்த்தி வெறுமையாக்கினது உன்னில் செய்யப்படுமானால் அது இது மலிவானது. இது அப்படி இல்லை. அவன்தான் நம்ம ஏசாயா 53வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிற வேளையில் இவ்விதமாய் அவர் பேசுகிறார். எப்படி பேசுறாரு? 4வது வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5வது வசனத்தில், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய பாவத்தை நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஆகவே நீ இது வந்து ஒரு ஃபுல் சரண்டர்டுங்க. ஒரு பாவிங்கிறது மட்டுமல்ல, அவன் தன்னை தரையில தாழ்த்தி பாவி என்றது மட்டுமல்ல, he surrenders. இனி நான் அல்ல கிறிஸ்து. இதுதாங்க ரட்சிப்பு, இதுதான் காஸ்பல். ஆகவேதான் பவுல் சொன்னார், இதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவராக ஒரு இருதயத்துல கிரியே செய்து அந்த இருதயத்தை மாற்றினாலன்றி இந்த சுவிசேஷம் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. சீர்திருத்த சபைகளிலும் அதே பிரச்சனை தான். இந்த சுவிசேஷம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதே சத்தியத்தை தான் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு காஸ்பல் ஒரு உருவாக்கிக் கொள்வார்கள், அதன் அடிப்படையில் வாழுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியான அந்த தாழ்மை வழிமுறை அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. உள்ளதெல்லாம் அதே பெருமை இருக்கும், அதே மேட்டுமையான சிந்தை தான் இருக்கும், தன்னுடைய நீதியை நிலைநாட்டக்கூடிய காரியம் தான் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது அவருடைய நீதியை நிலைநாட்டும்படிக்கு. ஆகவே உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய காரியம் என்ன? அவருடைய நீதியை அவன் பிரதிபலிப்பான். இதுதாங்க வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு. வேதம் சொல்லும்படியான பவுல் சொல்றாரு, இதுல மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டுருச்சு. ஆகவே நீ உலகத்துல எங்க போனாலும் மனுஷன் என்ன பண்றான், என்ன நீ தொடாத, டச் மீ நாட். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் அதே மாதிரிதான். ஏன்னா நீ முழுக்க முழுக்க ஒண்ணுமில்ல ஒரு பாவின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒருவேளை வாயில வேணா நான் பாவின்னு சொல்லுவேன், உள்ளத்துல நான் பாவின்னு உணர முடியல, என்னால உணர முடியாது. என்னுடைய நீதியும் சேர்த்து நிலைநாட்டும்படியான ஒரு போதனை இருக்கா, அந்த மதம் இருக்க, அதை நான் தேடிக்கிறேன். இஸ்லாம் மதம் சொல்லுது, அதாவது கடவுள் அவர் நீதி உள்ளவனா ஏன் நீதியை சேர்த்துக்கிறேன். எல்லா மதங்கள் இந்த உலகத்துல காஸ்பல் வந்து யூனிக்ங்க, இந்த தனித்தன்மை இந்த உலகத்துல காஸ்பல் மட்டும்தான். எந்த உலகத்துல கிறிஸ்தவ மதம் கூட அது வேற, பட் காஸ்பல் இஸ் யூனிக். ஏன்னா காஸ்பல் ஒரு மனிதனை பாவி என்று அவனுக்கு பட்டம் கட்டி அவன் முற்றிலுமாக தான் பாவி என்றதை உணர்வு பூர்வமாக, அதான் வேதம் சொல்ற உணர்வுள்ளவன் இல்லை. அவன் உணராததுனாலதான் தேவனை தேடுகிறதும் இல்லை, அதுதான் பிரச்சனை. பாவின்னு தெரிஞ்சாதான் ரட்சகரை தேடுவான். இன்னைக்கு இயேசுவனிடத்துல வர்றோம், எதுக்காக வர்றோம்? நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அது இது, எனக்கு அது சில காரியங்கள் பக்தி போர்வையிலே தான் காணப்படும். ஆண்டவரே எனக்கு அந்த பாவத்திலிருந்து வெற்றியை தார், இந்த பாவத்தை வெற்றியை தாரும், இந்த மாதிரியான ஒரு காரியம் தான் இருக்குமே ஒழிய, நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லும்படியான காரியம் இல்லை. ஆகவேதான் அந்த மூன்றாவது அதிகாரத்தை முடிக்கும் முன்னால பாக்குறோம் பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருக்கும், அவருடைய வாழ்க்கை முறை அப்படியேதான் இருக்கும். மூன்றாவது அதிகாரத்துல அங்கே நீதிமான் ஒருவன் ஆகியும் இல்லை, பத்திலிருந்து உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அவன் ஏன் உணர, ஏன் ரட்சகர் அவன் தேட மாட்டான்னா, அவன் பாவின்னு உணர மாட்டேங்கிறான், அதான் ரட்சகரை தேடுறதில்ல. நீ டாக்டர்கிட்ட எப்ப போவன்னா, உனக்கு வியாதி வந்தா நீ டாக்டர்கிட்ட போவே, இல்லன்னா நீ நல்லா இருக்கிற நினைச்சிட்டு இருக்கன்னு வருவல, உனக்கு வியாதி இருக்கலாம், ஆனா நீ டாக்டர்கிட்ட போக மாட்டேன், எனக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க, அப்ப நீ போய் டாக்டர்கிட்ட பாருப்பா சொன்னா கூட இல்ல உண்மையில நான் நல்லா இருக்கேன். ஏன் அவன் வந்து தான் ஒரு பாவி, எனக்கு ஒரு வியாதியன்னு உணராத மட்டுமே டாக்டர்கிட்ட போக மாட்டான். ஆகவே ஒரு பாவின்று உணராமல் ரட்சகரிடத்துல போக மாட்டான், ஆகவே வேறொரு கிறிஸ்துவரிடத்துல போவான். எப்படி? அவர் எனக்கு இவ்விதமான காரியத்தை செய்யணும், அது இதெல்லாம் இந்த மாதிரி போவான், ஆனா அது ரட்சிப்பு அல்ல, அது சுவிசேஷமும் அல்ல. ஆகவேதான் இன்றைக்கு சுவிசேஷம் என்பது the most difficult part is gospel. ஏன்னா ஒரு மனுஷனை தரை மட்டும், அது ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு அது ஏற்புடையதல்ல. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனுஷனை தாழ்த்தி உடைச்சு அவனுக்குள்ள அந்த கிரியை செய்யும் பொழுதுதான் அவன் கிருபையினால், ஏன்னா இது வந்து இலவசம், அவனுக்கு தெரியுது இது இலவசம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஆனா கூட அவன் ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்ல. ஐயா இது இலவசமானது, உடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை. அங்க பாருங்க அந்த மூணாவது அதிகாரத்துல நாசமும் நிர்பந்தமும், 16வது வசனத்துல நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது, சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. அவன் தெய்வ பயம் உள்ளவனாக வாழுகிறவன் அல்ல. ஐயோ தேவனை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய பேச்சுல இந்த ரெண்டு நாள்ல பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு விசுவாசியின் நியாய தீர்ப்பை குறித்து தான் பார்க்கும். அப்ப நியாய தீர்ப்பின் பொழுது ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் உண்டு, நீ பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. சீர்திருத்த பக்கள் சொல்றாங்க வேதம் வேதம் மட்டுமே, ஒரு எழுத்தான் ஒரு எழுத்தின் ஒரு பாயில் ஒளிந்து போகாது. ஆனா நீ எத்தனை வீணான வார்த்தை பேசுற, ஆனா வேதம் சொல்லுகிறது, அதை ஆண்டவர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார், தெளிவா சொல்லுது. ரெண்டு சொல்லுது, ஒன்னு அவன் வெட்கப்படுவான்னு சொல்லுது, இன்னொன்னு வந்து அவன் ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பானால் அவனுடைய எல்லாம் எரிஞ்சு போயிடும், அக்னியினால சோதிக்கப்படும், ரட்சிக்கப்பட்டிருப்பானால். ஆகவே இந்த உலகத்துல நாம் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியுமே ஒரு நாள் வேதம் தெளிவா சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்கணும்னு பைபிள் சொல்லுது. நம்ம எல்லாருமே கணக்கு கொடுக்கணும். ஆகவே நீங்களும் நான் இந்த உலகத்துல வாழ்ற, நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேங்கிறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, ரோமர் 2 கொரிந்தியர் 5:10 வசனத்துல வேதம் தெளிவா சொல்லுகிறது, 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நீ பேசின ஒவ்வொன்றுக்குமே கணக்கு கொடுக்கணும்பா. நீ வந்து நீ வேதத்தை நம்புனா இதுதான் உண்மை. நீ வேதத்தை நம்புனா நீ இவ்வளவு நாளா பேசினதுக்கும் நீ வந்து இவ்வளவு நாளா வாழ்ந்ததுக்கும் கணக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம வந்து வாழ்க்கையில தப்பவே முடியாதுங்க. நம்ம வந்து எல்லாருமே, அதாவது இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த நான் விரும்புகிறபடியாக வாழ்ந்துட்டேன் அப்படிங்கறதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. அவனவன் தனக்கு கணக்கு வெளியரங்கமாக்கப்படாத ரகசியமே இல்லை. அதுல ஒன்னும் மறைவானது என்பது கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில அவன் நிச்சயம் நீ நன்மையாவது தீமையாவது தேவனுடைய அங்கே சிங்காசனத்துக்கும்பாக தெளிவாக வெளிப்படும்படியான ஒரு காரியம் உண்டு. அவனவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் ரொம்ப அழகா சொல்றார். அவனவன் நிச்சயமாக அங்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். பாருங்க, மத்தேயு 12:36, அப்ப பைபிள் சொல்றது பொய்யா? பைபிள் பொய் சொல்லுதா, அல்லது நான் பொய் சொல்றேனா, அல்லது நீ பொய் சொல்றியா? 12:36 பைபிள் என்ன சொல்லுதுங்க, வாசிங்க. 12:36 மனுஷர் பேசு வீணான நமக்கு நியாய தீர்ப்பு. நான் ரட்சிக்கப்பட்டவன், விசுவாசி, எனக்கு நியாய தீர்ப்பை இல்லை அப்படின்னு நீ நினைக்கூடாது. நீ கணக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னு கேட்டா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. நம்ம எல்லாருமே ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே நீ இனியும் நானும் தப்பவே முடியாதுங்க. நான் ஆண்டவர் இல்ல, நான் இப்படி இல்ல, அப்படி இல்ல, இங்க பேச்சே கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு உண்மை. அவனவன் அவனுடைய வாழ்க்கையில தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நான் அதை பத்தி நான் பேசினேன், அந்த ரெஃபரன்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனவன் கணக்கு ஒப்பு வைக்க கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. இதுல இருந்து ஒருவருமே தப்ப முடியாது, நிச்சயமா ஒரு நாள். ஆனா ஒரு பாவியனுடைய நிலை மிக பயங்கரமானது. ஒரு பாவியனுடைய நிலை மிக ஒரு கொடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு பாவியனுடைய நிலையானது மிக பயங்கரமானது. அவனை தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக உட்படுத்தும்படியான ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசுகிறோம். பாருங்க, Romans 14:12 என்ன சொல்லுகிறது. இது எல்லாத்துக்குமே உண்டு. இந்த உலகத்துல மனுஷன் பிறந்த எல்லாத்துக்குமே, அந்த உலகத்துல ஆண்டவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெண்டு சாட்சி. ஒன்னு இருதயத்தையே வச்சிருக்கிறாரு, இன்னும் அவருடைய கணக்கு வச்சிருக்கார். Romans 14:12 நீ வாய்க்கு வந்தபடி பேசுறியா? நீ இப்படி எல்லாம் நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னா ஒரு நாள் ஆண்டவர், இங்க பாருங்க வேதனை தெளிவா, ஆதலால் 12:22 சரியா பாரு, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும், அதுல உன் லிஸ்டும் வருது, என் லிஸ்டும் வருது. இந்த வேதத்தை நான் நம்புறேன்னா இதை நான் நம்பித்தான் ஆகணும். சீர்திருத்த சத்தியம் வேதம் வேதம் மட்டுமே நீ சொன்னா மட்டும் போதாது. நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, நீ உங்க மனைவியை குறித்து கணவனை குறித்து எல்லாம் கேட்க மாட்டார் ஆண்டவர், உன்னை பத்தி தான் கேட்பார். நீ எப்படிப்பா வாழ்ந்த, உன் மனைவி சண்டை போட்டால நீ கூட சண்டை போட்டையா, நீ எப்படி வாழ்ந்த அந்த சூழ்நிலையில, நீ எப்படி ஒரு சாட்சியா வாழ்ந்தையா, இல்ல நீ சண்டை போட்டு வாழ்ந்தியா? தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நீயும் நானும் தப்பவே முடியாது. நம்ம இன்னைக்கு எத்தனை வார்த்தை பேசணும் தெரியாது. அது ஆண்டவர் எல்லாமே எழுதி வச்சிருக்கார். ஆகவே காஸ்பல் வந்து த மோஸ்ட் டிஃபிகல்ட். ஆனா பவுல் சொல்றார், இதை குறித்து நான் வெட்கப்படேன். என்ன, நான் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். ஒரு ஆத்மாவில் கிரியை செய்யும் பொழுது அவன் இருதயம் மாற்றப்படுகிறது. அவன் புது சிருஷ்டியாக இதுதாங்க காஸ்பல். ஆகவேதான் இந்த காஸ்பலை யாரும் விரும்புறதில்லை பாத்தீங்கன்னா. ஆகவே மனம் திரும்புங்கிறதெல்லாம் இந்த காஸ்பல்ல வருது. பாவி என்னாதான் மனம் திரும்புவான், பாவி என்னாதான் ரட்சகரை தேடுவான். ஆகவே இதெல்லாம் இன்னைக்கு போதிக்கப்படுறதே இல்லை. இயேசு உனக்கு நல்லது செய்வார், உன் கஷ்டத்தை தீப்பாரு, உனக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு. இதையே தான் இன்றைக்கு, இதையே நீ நம்பி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நரகத்துக்கு தான் போவ, வேற எங்கேயும் போக முடியாது, வேற வழியே இல்லைங்க. காஸ்பல், த மோஸ்ட் பவர்ஃபுல் டைனமைட் வந்து காஸ்பல். என்ன, ஒரு இருதயத்தை உடைக்கிறது, கல்லான இருதயத்தை உடைக்கிறது, எல்லாவற்றை பார்க்க இருதயம் திருக்கும் மகா கேடு, இதை மாத்திரதாங்க காஸ்பல். அதைத்தான் பவுல் ரோமர்ல. ஆக இந்த காஸ்பல்ன்ற அடிப்படையில தான் இயேசுவினுடைய காரியத்தை அதை அப்படியே தொடர்ந்து அதை விரிவுபடுத்தி கொண்டு வரார். ஆகவே இதுதான் சுவிசேஷம். மேன்மை பாராட்டல் நீக்கப்பட்டுருச்சு. அவனுடைய வாழ்க்கையில் அவனை தரை மட்டுமாக கொண்டு போயிருது. அவன் வீழ்ந்த பின்னால 100% உம்முடைய நீதின்னு சொல்றான். என்னுடைய நீதி அல்ல. செபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு சுவிசேஷம் என்பது அநேகருக்கு மறைபொருளாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லுகிற அநேக மக்களுடைய வாழ்க்கையில சுவிசேஷம் அவள் வாழ்க்கையில செயல்படவில்லை. ஆவியானவரே, கிருபையாயிரும் ஐயா. சுவிசேஷம் ஒரு மனிதனை தேவ நீதி விளங்கும்படி, 100க்கு 100 தேவ நீதி என்னுடைய நீதி அல்ல என்பதை சொல்லும்படியான ஒரு காரியமாக மாற்றுகிறது. ஆவியானவரே பேசும். இந்த சபையிலும் ஒரு சிலருடைய உள்ளத்தில் நீர் விதமான கிருபையை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே நீர் விட்டுவிடாதிரும். ஒரு நரகத்துக்கு போறது ஆண்டவரே ஒரு பயங்கரமான ஒரு காரியம். நீர் பேசும் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.